ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். முந்தைய பதிவில் இறை அனுபவம் பெறுவதற்கு சாதுக்களினுடைய சங்கம், அதாவது ஞானிகளோட ஒரு நட்பு கொள்ளுதல், அறியாமை அகலுதல் மற்றும் முக்தியின் மீதான தீவிரமான ஒரு நாட்டம், இந்த மூன்றும் தான் முக்கிய காரணம்னு சொல்லப்பட்டது. இந்த மூன்று காரணிகளில் மூல காரணி என்னது, அந்த நிலைக்கு என்ன காரணம்? இப்போ இந்த உலகத்தை எடுத்துக்கிட்டோம்னா காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. இதையும் குருநாதர் தான் உபதேசம் பண்ணினார். அப்போ இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஒரு கேள்வியை கேட்குறோம். அதாவது காரணம் யார் அப்படிங்கிறது, ஏன்னா காரியம் தெரியறது. அப்போ காரணம்னு வெளிப்படையாட்டு நாம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? என்னுடைய மனம் விரும்பியது அல்லது இன்னாருக்காக வேண்டி இன்னதுக்காக வேண்டின்னு நாம் வெளிப்படையாட்டு நாம் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிறோம். இப்போ டென்னிஸ் விளையாடுறோம், நீ ஏன் டென்னிஸ் விளையாடுறேன்னு கேட்டால் அது என்னுடைய லட்சியம், நான் இதில் என்னென்ன மாதிரியான சாதனைகளை செய்வதற்கு நான் விரும்புகிறேன், அதற்காக நான் விளையாடுகிறேன்னு சொல்கிறோம். அப்போது எல்லாமே எப்படி இருக்குன்னா தன்னை பொறு சார்ந்து எல்லாமே இருக்குது. அதாவது சுய விருப்பம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியறதே தவிர காரணங்கிறது வந்து என்னதான் சொல்ல முடியும், என்னுடைய மனம் காரணம் அல்லது பிரத்தியாரம் நம்ம வந்து சொல்கிறோம், அடுத்தவங்களை நாம் வந்து சொல்கிறோம். எப்படி சொல்கிறோன்னா என்னுடைய அம்மா இப்படி ஆசைப்பட்டாங்க, என்னுடைய அப்பாவினுடைய கனவு இல்லை என்னுடைய தாத்தா பாட்டியினுடைய கனவு, இந்த மாதிரி சொல்கிறோம். அல்லது நான் இந்த ஆளை நான் இன்ஸ்பிரேஷனாக வச்சுருக்கிறேன், அவர் என்னென்ன மாதிரி எல்லாம் பண்ணினாரோ அதே மாதிரி நான் பண்ணுவேன், இந்த மாதிரி தான் நம்ம காரணங்களை நாம் வந்து சூஸ் பண்ணுறோம். ஆனால் பரசுராமர் கொஞ்சம் யோசிக்கிறார், ஏன்னா இவ்வளவு தூரத்துக்கு விஷயங்களை எல்லாமே உள்வாங்கினதுக்கு அப்புறமா அப்போ இந்த செயல்கள் நடைபெறுவதற்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். இப்போ தத்தாத்திரேயர் பேச ஆரம்பிக்கிறார், ஆதி அந்தம் எதுவுமே இல்லாத முழுமையான அந்த மேலான தேவி இருக்காளே, அந்த சக்தி, அந்த சக்தி என்னுடைய மேன்மையை சொல்கிறேன், அதாவது திரிபுரையின் மேன்மையை சொல்கிறேன், மனதினுடைய மேன்மையை சொல்கிறேன். ஏன்னா திரிபுரை இஸ் ஈக்குவல் டு, முன்னாடியே நம்ம பார்த்தது தான், திரிபுரை இஸ் ஈக்குவல் டு சக்தி இஸ் ஈக்குவல் டு மனம். அப்போது இது எல்லாமே இப்படி இருக்கிறதுனால அப்போ அதனுடைய மேன்மையை நான் வந்து விளக்குறேன், ஏன்னா அதுதான் காரணமாட்டு இருக்குங்கும்போது அப்போ நீ முதல்ல அதனுடைய மேன்மையை தெரிஞ்சுட்டதுக்கு அப்புறமா நீ அதனுடைய அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியாகிட்டு புரியும். இப்போது இறைவனை அறியணும்னு சொல்லி ஆசைப்படக்கூடியவன் முதல்ல இறைவனுடைய மகத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். அப்போ மகத்துவத்தை தெரிஞ்சுக்கணும்னா மகத்துவத்தின் மீது அதுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். அதே மாதிரி தான், ஏன்னா இங்கே இவர் வந்து சொல்லிக் கொடுக்குறார், ஏன்னா அந்த சக்தி இருக்கு இல்லையா, அந்த சக்திக்கு அந்நியமாட்டு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லாததுனால எதனுடைய உதவியுமே இல்லாமல் முழு சுதந்திரம் உடையவளாக இருக்கிறாள். யார்? அந்த திரிபுரையான அந்த சக்தி, ஆத்மாவிலிருந்து வெளிப்பட்ட அந்த சக்தி, பிரம்மத்திலிருந்து வெளிப்பட்ட சக்தி, அதாவது பிரம்மத்தின் சக்தி ஆத்மாவின் சக்தி இப்படி கூட எடுத்துக்கலாம். அப்போ கண்ணாடியில் பிம்பம் போல இது தன்னையே இந்த உலகமாட்டு காட்சிப்படுத்துகிறது தான் இவளுடைய சிறப்பு. ஏன்னா அவளே தான் தன்னை படைக்கும் கடவுளான பிரம்மாவாட்டு உருவகித்துக்கிண்டு அறியாமையினால் சூழப்படுப்பட்டு இருக்கிறார்கள் இல்லையா, இந்த ஜீவர்களினுடைய நலன் கருதி ஆகம முறைகளை எல்லாம் அவளே தான் வெளிப்படுத்தி இருக்கிறாள். அதோடு மட்டும் இல்லை, பலவிதமான ஆசைகளுக்கு வச்சுண்டு பிறவிதோறும் நிறைய ஆசைகளை சுமந்துன்னு வரானே, அதோடு மனப்பதிவுகளையும் புதுசு புதுசாக சேர்த்துண்டு வரான். அப்போ இந்த மனப்பதிவுகளுக்கு ஏற்றபடி ஜீவர்களினுடைய இயல்பும் செயலும் எவ்வாறு இருக்கும் என்கிறத கணித்து அதற்கான பலன்களையும் அவளே தான் கொடுக்கிறாள். அப்போ ஒருவனது அவனது மனப்பதிவுகளுக்கு ஏற்ப நன்மை தீமைகளை செய்வது யாரு? அந்த சக்தி தான், அந்த திரிபுரை தான், அந்த மனம்தான். அப்போ அவனது நிறைவேறாத எண்ணங்கள் ஆசைகளாக மனதில் தங்கிடுது. அப்போ என்னாகிறது? அந்த செயல்கள் மனதில் மேலும் பல பதிவுகளை ஏற்படுத்துகிறது. இந்த பதிவுகள் இருக்கு இல்லையா, இதுதான் திரும்ப திரும்ப இந்த உடல் எடுத்து பிறக்கவும் இறக்கவும் காரணமாட்டு அமைகிறது. இப்போ உடம்பு எடுத்துட்டோம், சில ஆசைகள் நிமித்தம் நாம் எடுத்துக்கிட்டோம். எந்த ஆசைகளின் நிமித்தமாக நாம் இந்த உடம்பை நாம் எடுத்திருக்கிறோமோ அதனுடைய தேவை அதை அனுபவித்து முடிந்ததும் இந்த உடம்பு பேக்கப்புக்கு தயாராகிறது, அவ்வளவுதான். ஆனால் இந்த உடம்பினுடைய இந்த உடம்பின் மூலமாட்டு இந்த மனம் சில விஷயங்களை புதுசாட்டு சேர்த்துக்கிறது. இப்போ ஏற்கனவே கொஞ்சம் பதிவுகளை அது எடுத்துட்டு வருது. எப்படின்னா, சித்தம்ங்கக்கூடிய ஒரு குடோன்லேருந்து கொஞ்சம் விஷயங்களை அது எடுத்துட்டு இப்போ விஷயங்களை அனுபவிக்கிறது, பிராரப்தம்னு சொல்கிறோம். அது சில பதிவுகளை இன்பங்கள் துன்பங்கள்னு சொல்லிட்டு அதுவே எடுத்துக்கும், ஏன்னா இது இத்தனை போதும் அப்படின்னு. பார்த்தீங்கன்னா நாமளே தான் அதை வந்து முடிவு பண்ணுறோம். இப்போ நாமே தான்னா நம்மளுடைய மனம்தான், நான் வந்து துக்கம் இத்தனை பர்சன்டேஜ் எப்போ வந்து, அதாவது இந்த மனம் உடம்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு விஷயம் நடக்கிறது. எப்படின்னா இத்தனை பர்சன்டேஜ், 100% நீ வந்து தவறுகள் மட்டுமே தான் பண்ணியிருக்க, பாவ கணக்கு உனக்கு நிறைய இருக்குது, புண்ணிய கணக்குங்கிறது ஏதோ கொஞ்சம் போல் இருக்குது. இப்போ நீ வந்து இதில் எப்படி அனுபவிக்கணும்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது இந்த மனம் எப்படி தீர்மானம் பண்ணுறதுன்னா, அப்போ புண்ணிய பாவ கணக்கு எனக்கு நிறைய சேர்ந்துடுச்சுன்னு உண்டுமானால் நான் என்னுடைய பாவ கணக்குகளை முழுவதுமாக அழிக்க விரும்புகிறேன், அதனால் 100% எனக்கு கொடுத்துருங்க, நான் முழுவச மாட்டேன், நான் வந்து தீத்துறேன்னு சொல்ல முடியாது. அப்போ அங்கே என்ன ஆகுறதுன்னா, உனக்கு கொஞ்சம் இது கொஞ்சம் அது கொஞ்சம்னு தான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படும்போது, அப்போ இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம், இதில் 50-50 எடுத்துக்கும், சிலது 70-30 எடுத்துக்கும், எப்படி வேணும்னாலும் அந்த சூசிங் யாருக்கிட்டக இருக்குது? இந்த மனம்கிட்டக தான் இருக்குது. ஆனால் பாருங்கள், இந்த உடம்பு எடுத்து இந்த பூமியில் பிறந்து இந்த ஒரு உருவத்துக்கு வந்த உடனவையே அது என்ன சொல்கிறது, எனக்கு தான் இவ்வளவு கஷ்டம் வந்து சேர்ந்துதுன்னு சொல்லி அதுவே தான் அடிச்சுட்டு அழறது இல்லையா. சந்தோஷம் கொஞ்ச நேரம் இருந்தாலும் அந்த சந்தோஷம் ஏன் நீடிக்க மாட்டேங்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்துமேயே துக்கமாட்டாயிடுறது. ஏன்னா கொண்டாட முடியலை, சந்தோஷத்தை நிம்மதியாட்டு கொண்டாட முடியலை. இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, இந்த மனம் தான் தான் இத்தனை 100% துன்பங்களை அனுபவிக்கணும், இப்படியான நான் இன்பங்களை அனுபவிக்கணும்னு சொல்லி எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமும் இது இங்கே வந்து எனக்கு இது நடக்கலை, அது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு புலம்பி புலம்பி நிறைய விதமான கற்பனைகளை புதுசாட்டு இது இந்த பிறவிலையும் சேர்த்துக்கிறது. அப்போ அங்கே ஏற்கனவே குடோனில் ஒரு ஒட்டு மொத்தமாக இருக்குது. இது என்னாகிறதுன்னா, இவ கழிக்கணும்னு நினச்சி எடுத்துன்னு வந்தது அந்த கழிக்கணும்னு நினச்சதுக்கு 1-3 புதுசாட்டு இதில் வந்து சேர்த்துடுறான். ஆக இப்படியாக திரும்ப திரும்ப இந்த மனம், இதுவே தான் இந்த ஆசைகள் இருக்கு இல்லையா, இந்த எண்ணங்கள். அப்போ இந்த ஆசைகள் என்ன செய்கிறதுன்னா, திரும்ப திரும்ப இந்த உடம்பை எடுத்துட்டு பிறக்கிறதுக்கும் இறக்கிறதுக்கும் காரணமாட்டே இருக்குது. இப்போ இது எப்படி உதாரணத்துக்கு சொல்லலாம்னா, தயிர் கடையிற மத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மத்தில் வெண்ணெய் எடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி அந்த தயிரை கடை வாங்க பார்த்துருக்குறோம் இல்லையா. அப்போ அந்த ஒரு பாத்திரம் வட்ட வடிவமாட்டு இருக்கும், அந்த பாத்திரத்துக்குள்ளே தயிர் விடப்பட்டிருக்கும், கடையக்கூடிய அந்த மத்த உள்ள இட்டு சிலுப்புவாங்க, அப்படியும் இப்படியுமா இல்லையா? அப்படி அதை வந்து சிலுப்பும் போது அந்த சுழலில் சிக்கி கண்டு இருக்கக்கூடிய அந்த தயிரானது எப்படி முட்டி மோதி அலைக்கழிக்கப்படுகிறதோ அதே மாதிரி தான் இந்த ஆசைகளோடு கூடி இருக்கக்கூடிய மனம் இருக்கு இல்லையா, அது பிறப்பு இறப்புங்கக்கூடிய சூழலில் இருந்து விடுபட முடியாமல் தன்னை ஒரு ஜீவனாக பாவித்து கொண்டு அதிலவையே உழண்டுண்டு வெளியில் வரணும்னு ஆசையும் இருக்குது, ஆனால் வர்றதுக்கு விருப்பமும் இல்லையேன்னா இதை விடுறதுக்கு பயம், இதுக்கு மேலே போயிடக்கூடாதுங்கக்கூடிய ஒரு ஆசை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சிக்கிக்கண்டு இருக்கிறதுனால அந்த பிறவி சுழலில் இருந்து சிக்கிண்டு அவன் தவிக்கிறான். இப்படி பல பிறவிகளில் பல உடல்களை எடுத்து பல உயிரினங்களாக இந்த மனம் வருகிறது. ஏதோ ஒரு பிறவியில் மனித நாட்டு ஒரு பிறவி கிடைக்கிறது. இப்போ அந்த மனித பிறவியில் நல்லோர்களினுடைய தொடர்பும் நற்காரிய சிந்தனைகளும் அவனை இறைவனை தேடக்கூடிய ஒரு நாட்டத்தை அவனுக்குள்ளே ஏற்படுத்துகிறது. அப்போ இந்த நாட்டம் வர்றதுக்கே என்ன தேவை இருக்குது? சாதுக்களினுடைய சங்கம் தேவைப்படுகிறது, நல்லோர் உறவு தேவைப்படுகிறது, நற்காரியங்கள் நற்சிந்தனைகள், இது எல்லாமே அவனை என்ன செய்கிறதுன்னா இறைவனை தேடும். அதாவது இறைவனை நான் அடைய வேண்டும்னா இறைவன் எங்கே இருக்கிறான்னு முதல்ல எனக்கு தெரியணும் இல்லையா? எல்லாருமே என்ன சொல்கிறோம், இப்போ பக்தின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிருஷ்ண பக்தின்னு எடுத்துக்கிட்டுறோம், அல்லது சிவபக்தின்னு எடுத்துக்கிறோம், அல்லது அம்பிகையினுடைய பக்தின்னு எடுத்துக்கிறோம். எந்த பக்தி எடுத்துக்கிட்டாலும் அல்டிமேட்டாக அவங்க என்ன சொல்கிறதுன்னா அவளுடைய பாத கமலங்களில் நான் வந்து சரணாகிறது, அதாவது கரைஞ்சு போகிறது. அதாவது அந்த சரணாகதியில் என்னுடைய தேகத்தை விடுறது அப்படின்ன மாதிரி என்னெல்லாமோ சொல்லிக்கிறோம். சிவகதி அடைந்தார்னு சொல்கிறோம், சிவகதி அடைந்தார் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம்னு போஸ்டர் இருக்கும். சிவகதி அடைஞ்சிட்டார்னாக்கா சந்தோஷந்தானே இல்லையா? அப்போ பாருங்கள், நாம் என்ன பண்ணுறோன்னா அந்த இறைவனுக்கு மீது இறைவனை தேடுகின்ற ஒரு நாட்டம் எப்போ வருதுன்னா இறைவனை நான் அடைய வேண்டும்ங்கக்கூடிய ஒரு எண்ணம் எப்பொழுது வருகிறதோ அப்போது தான் அவன் இறைவனை தேட முடியும். அதாவது உண்மையான இறை பக்தி இருக்கும்போது மட்டும்தான் இறைவனை தேட முடியும். இப்போ சும்மா சாதாரணமாட்ட அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னா பக்திங்கிறது ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய பக்திகளில் பார்க்கும்போது இந்த உருவத்தில் இருக்கிறான் அல்லது அந்த கோவிலில் இருக்கிறான் அப்படின்னு எல்லாமே தோணும். அப்போ உண்மையிலேயே இறைவனை தேடக்கூடிய பக்குவம் எப்போ ஒருத்தருக்கு வருதுன்னா இறைவனன் யார், எங்கே இருக்கிறான், என்ன செய்து கொண்டு இருக்கிறான், அந்த இறைவனை நான் அடைய வேண்டும், அந்த இறைவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய அனுபூதிகளை எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுவான். அந்த அனுபூதி எப்படி இருக்கும்னா பராபக்தியில் இருக்கும், ஒரு உருவத்துக்குள்ள சிக்கிக்காது. அப்ப பார்க்கறது எல்லாமே இறை சொரூபமாட்டே தெரியும். இப்படித்தான் வந்து மீரா நாயன்மார்கள் இவாளுடைய ஆழ்வார்கள் இந்த மாதிரி நிறைய பக்திமான்களினுடைய சரிதங்கள் எல்லாமே நம்மளுக்கு சொல்லப்படுறது. இது எல்லாமே என்னதுன்னா அவரவர்களினுடைய பராபக்தியை காட்டுறது. பராபக்தினா எல்லாத்துலேயுமேயே இவர்கள் ஒரு தெய்வத்தை வணங்குகிறார்கள், அந்த தெய்வமாகவேயே அனைத்தையுமேயே அவர்கள் பாவனை பண்ணுறா. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறது, அந்த பாவனையும் அந்த இடத்துல கரைஞ்சி போய் அதனோடவேயே இரண்டரை கலந்து தன்னை இழந்து விடுகிறார்கள். தன்னுடைய அடையாளங்கள் அத்தனையுமேயே அந்த சொரூபத்திலவையே இழந்து விடுகிறார்கள். அந்த சொரூபம் எப்படிப்பட்ட சொரூபமாக இருந்தது, ஆனந்த சொரூபமாட்டு இருந்தது, அறிவு சுரூபமாட்டு இருந்தது. இப்போ தத்தாத்திரேயரும் அதைத்தான் சொன்னார். ஏன்னா அறிவாக இறைவன் இருக்கிற நாலெட்ஜ் இஸ் பிரம்மன்னா அந்த அறிவை நான் எப்படி எப்படி தெரிந்து கொள்வதுன்னா, அந்த அறிவே உணர்வாகத்தான் இருக்கிறது. அந்த உணர்வை பிடிச்சிக்கணும், அவ்வளவே தான். அப்போ அந்த அறிவு நமக்குள்ளே எப்படி வெளிப்படுகிறதுன்னா, உணர்வாக வெளிப்படுகிறது. அப்போ நான் அந்த உணர்வை தான் பிடிச்சிக்கணும். வெளிப்படக்கூடிய உணர்வை பிடித்து நாம் அந்த அறிவாகவேயே மாறணுங்கக்கூடிய யுக்தியை சொல்லி கொடுத்துட்டார். அப்போ இறைவனுடைய இறைவனை தேடுகின்ற நாட்டத்தை வரணும்னா அதற்கு சாதுக்களினுடைய சங்கம் தேவைப்படுறது. ஏன்னா சாதுக்களினுடைய சங்கத்தில் எப்போதுமே எதை பற்றி பேசப்படுறது, இறை அனுபூதிகளை பற்றி பேசப்படுகிறது. உத்தமமான விஷயங்களை பற்றியும் மகோன்னதத்தை பற்றியும் பிரம்மத்தினுடைய மகோத்சவத்தை பற்றியும் இந்த மாதிரியான விஷயங்கள் அங்கே பேசப்படுறதுனால அதையே கேட்டு கேட்டு பழகி வந்த மனம் என்ன ஆகுறதுன்னா, நற்சிந்தனைகளையே சிந்தனை பண்ணுறது. அப்படியே பண்ணிகிட்டே இருக்கிறதுனால இப்படிப்பட்ட அந்த சாதுக்கள் எல்லாரும் இப்படி சொன்னாங்க இல்லையா, இந்த நிலையை நானும் அடையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவன் அதுக்குள்ளே முயற்சிக்கிறான். அப்போ இறைவனை அறியக்கூடிய ஆர்வம் வரும்பொழுது அவனுக்கு சாஸ்திரங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வம் அப்போ தான் வருது. சரி, இப்போ சாஸ்திரத்தை படித்தாலும் அவன் தன்னுடைய அறியாமை நீங்கணும்னு வேண்டி அவன் சத்குருவை தேடி அடைஞ்சாதான் வழி. இல்லைன்னா அந்த அறியாமைங்கிறது அவனை விட்டு போகாது. இப்போ அறியாமைனா என்னது, எக்கச்சக்கமாட்டு விஷயங்களை இவன் நிறைய ஆல்ரெடி உள்ளுக்குள்ளே போட்டு அந்த பானையை நிரப்பி வச்சிருக்கிறான். அப்போ அந்த பானையில் நிரப்பி இருக்கும்போது என்ன ஆகும், புதுசாட்ட அங்கே விஷயங்கள் ஏறுமா, ஏறாது. ஒரு பானையில் ஃபுல் பானையில் மண் நிரப்பி வச்சுருக்கோம். இப்போ அதில் மண் கொட்டினா என்ன ஆகும், மண் அந்த பானைக்குள்ளே போகுமா, பானையிலேருந்து வெளியில் விழுமா, வெளியில் விழும். அப்போ அந்த மண் அந்த பானையில் கொட்டப்படுறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னா, இல்லை இல்லையா. அப்போ அதே மாதிரியே தான் இப்போ சாஸ்திரங்களை அறிந்து கொண்டாலும் அவனுக்கு தன்னிடத்தில் அறியாமை இருக்குங்கிறத அவன் உணரணும் முதல்ல. எப்படின்னா, நான் நிறைய விஷயங்களில் குழப்பத்தில் இருக்கிறேன், நான் நிறைய பழக்க வழக்கங்களை வச்சுருக்கிறேன், நான் நிறைய கேள்விப்பட்டு நிறைய விஷயங்களை உள்வாங்கி இருக்கிறேன், அனுபவம் எனக்கு உலக அனுபவம் இப்படியாக இருக்கிறது, இந்த உலக அனுபவங்கள் நான் படித்து வைத்திருக்கக்கூடிய விஷயங்கள், மற்றவர்கள் சொல் கேட்டு வந்த விஷயங்கள் இப்படின்னு நான் நிறைய விஷயங்களை உள்வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் இந்த அத்தனை விஷயங்களாலேயும் தெளிவு கிடச்சிதானா, தெளிவு கிடைக்கல. அது என்னை இன்னமும் ஆழமாக குழப்பத்தான் செய்கிறது. அப்போ நான் இந்த குழப்பத்தை நீக்கிக்கணும்னு உண்டுமானால் தகுந்த ஆளினுடைய உபதேசம் அங்கு தேவை. ஏன்னா அவரால் மட்டுமே தான் என்ன சொல்ல முடியும், இது சரிப்பா உன்னுடைய குழப்பம் இதனால தான் வந்தது, இது இதோட முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரால் மட்டுமே தான் தெளிவு சொல்ல முடியும் இல்லையா. அப்போது எனக்கு அறியாமை இருக்கிறதுங்கிறத நான் முதல்ல ஏற்றுக்கணும். சாஸ்திரங்கள் படிச்சிருந்தாலும் போராது, நான் தேர்ச்சி பெற்று விட்டேன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ இங்கே டிக்ளேர் பண்ணுறது யாரு, அகங்காரம் தான் டிக்ளேர் பண்ணுறது. அப்போ சாஸ்திரங்களை கற்றுக்கொண்டாலும் அந்த அறியாமை என்னுடைய அந்த அறியாமை அகல வேண்டும்னு சொல்லி விரும்பி சத்குருவை நாடி அவன்தான் சரணடைகிறான். அப்போ சத்குருவினிடத்தில் சரணடைந்தவன் சர்வேஸ்வரனான தன்னையே அறிகிறான். தன்னை அறிந்தவனுக்கு இனி அங்கே அறிவதற்கு என்று ஒன்றுமே இல்லைன்னு ஆகிப்போயிடுறது. ஆனந்தம் மட்டுமே தான் அவனுடைய நிலைன்னு ஆகிடுறது. அப்போ பரசுராமா, நீ என்ன பண்ணணும்னா, சத்தை அறிந்த சத்குருவின் சங்கமம்தான் இந்த உயர்ந்த நிலைக்கு ஒருவனை உயர்த்துகிறது. இந்த உயர்ந்த நிலைக்கு ஒருவன் வருவதற்கு எதெல்லாம் காரணமாட்டிருக்கு, முற்பிறவிகளில் செய்த அதாவது முக்தியின் மீதான முயற்சிகள், முக்தியின் நிமித்தம் இறைவனை அடைய வேண்டும்ங்கக்கூடிய நிமித்தம் காரணமாட்டு இவன் சில முயற்சிகளை செய்கிறான் இல்லையா. அப்போ இந்த மாதிரியான முயற்சிகளின் காரணமாக அங்கே ஏற்கனவே நிரம்பிய பானையாட்டு ஆசை இருந்தது என்னாகிறதுனா அளவு குறைகிறது. அப்போ இப்படி குறையிறதுனால என்னாகிறதுனா சின்ன முயற்சியிலவையே கூட அவன் தன்னுடைய நிலையை அடைந்து விட முடியும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, ஒரு நாள் ஒரு பொழுது அப்படிங்கக்கூடியதில் இந்த நாட்டம், முக்தியின் மீதான நாட்டம்ங்கிறது வராது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, பல ஜென்மாக்களாக நாம் செய்த இந்த தேடுதலில் நாம் ஈடுபட்டு இருக்கக்கூடிய முயற்சிகள், இந்த இறை தேடலில் நாம் என்னென்ன முயற்சிகளை பண்ணுறோமோ அந்த முயற்சிகளினுடைய பலன்கள் தான் அந்த வாசனைகள் சம்ஸ்கார பதிவுகளை குறைத்து சீக்கிரத்திலவேயே சிறிய முயற்சியிலேயே என்ன பண்ணுகிறது, அவனுக்கு அந்த தன்னை அறியும் உத்தமமான அந்த ஒரு நிலையை அடைய செய்து விடுகிறது. அப்போ பிறவிதோறும் சேர்த்த வாசனைகளினுடைய அடர்த்தி அதிகமாக இருக்கக்கூடியவன் எப்படி இருக்கிறான்னா, அறியாமையை எளிதில் அகற்ற முடியாமல் இருக்கிறான். தன் மனம் போன போக்கில் பல காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறான். கோவில் கோவிலாட்டு போய்கிட்டே இருக்கிறான். அப்போ மனதினை கட்டுப்படுத்துகிறேன்னு சொல்லி பலவிதமான மார்க்கங்களை பிடித்து கொண்டு இருக்கிறான். அதோடு மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறான், மூச்சை அடக்கி சாகசம் செய்கிறேன்னு சொல்லி அந்த மூச்சு பயிற்சிகளுக்காக வேண்டி அதை முயன்று கொண்டு அந்த மூச்சினை எண்ணிக்கொண்டும் முடிவில் இவன் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய மூச்சையே இங்கேயே விட்டுவிட்டு இனிவரும் பிறவிகளில் இதனுடைய பயனாக விரைவிலேயே அவன் விடுதலைக்கு வித்தெடுக்கிறான். அப்போ எப்படின்னா, ஆரம்ப நிலையில் உள்ளவங்க இப்படித்தான் இருப்பாங்க. ஆசைகளில் கொண்ட மனம் திருப்பி ஆசைகளிலவையே பிறக்கிறது. அப்படி ஆசைகளிலவையே பிறந்துட்டே இருக்கக்கூடிய மனம் ஒரு நாள் ஒரு பொழுது என்னாகிறதுன்னா, தீவிரமான ஒரு நாட்டத்தை கொண்டு வந்து அது தன்னை அறியும் நிலைக்கு வித்திடுகிறது. இப்போது இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, எனக்கு இப்போ வேண்டாம், எனக்கு இந்த விஷயங்கள் எனக்கு வேண்டாம்னு ஒருவன் ஒதுக்கினாலும் ஏதாவது ஒரு பிறவியில் இவன் இதே விஷயங்களை கேட்டுத்தான் ஆக வேண்டும். அந்த சமயத்தில் உட்காந்து கேட்பான், முக்தியின் மீதான நாட்டமும் அவனுக்கு உண்டாகும். இது உறுதி. இதுதான் இதனுடைய சாரம்சமாட்டு சொல்லி கொடுக்குறார். அப்போ என்னன்னா, அவரவர்களினுடைய மனதினுடைய சுத்தத்தை பொறுத்தே தான் விதவிதமான சாதனைகள் அங்கே அமைகின்றன. அப்போ மனப்பதிவுகளினுடைய அடர்த்தியை பொறுத்து தான் இவர்களினுடைய அறியாமையை நாம் சொல்ல முடியும், இல்லாமல் சொல்ல முடியாது. அப்போ இந்த அறியாமை இல்லாமல் போகணும்னா, அறியாமை அழிக்கணும்னா மனம் சுத்தமாட்டிருக்கணும். மனம் சுத்தமாட்டி இருக்கணும்னா மனதை விசாரித்து அறியணும். இப்படி மனதை விசாரித்து அறிந்தவன் மட்டுமே தான் அகங்காரத்தை விட்டுவிட்டு உள்ளே உறைந்திருக்கின்ற அந்த உத்தமனை காண்கிறான். அப்போது என்னது இங்கே தேவைன்னா, மனங்கிற பூட்டை திறப்பதற்கு புத்திங்கிற சாவியை கொண்டு திறந்து சித்தங்கக்கூடிய கதவை நீக்கி அகங்காரத்தை வெளியே எடுக்க முடியும். இப்போ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, இதில் யார் யாருக்கு நாட்டம் இருக்கிறதோ அவர்களுக்காக வேண்டின்னு இது சொல்லப்பட்டிருக்கு. அப்போது மனங்கக்கூடிய பூட்டை திறந்தால் மட்டுமே தான் மனசில் ஒழிஞ்சி இருக்கக்கூடிய அந்த அகங்காரத்தை நாம் எடுக்க முடியும். அப்போ அந்த அகங்காரத்தை இங்கேருந்து கலப்பி விடணும். கலப்பி விடணும்னா அதை இல்லாமல் பண்ணணும். அந்த அகங்காரம் இல்லாமல் பண்ணணும்னா அதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல மனங்கிற மனதை புத்தியை கொண்டு விசாரித்து அந்த விசாரத்தின் மூலமாட்டு சித்தத்தில் இருக்கக்கூடிய சம்ஸ்கார பதிவுகளை நன்கு ஆராய்ந்து அந்த அகங்காரத்தை அவன் வெளியே எடுத்து வீசணும், அவ்வளவுதான். ஆனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புத்தியை கொண்டு நாம் நம்மை ஆராயாமல் நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், இப்போது நம்மளுடைய மனம் ஒரு பெட்டி, புத்திங்கிறது சாவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா என்னுடைய சாவியை கொண்டு நான் என்னுடைய பெட்டியை தான் திறக்கணும். ஆனால் நம்ம எதில் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம் தெரியுமா? நம்மளுடைய புத்தியை கொண்டு இன்னொருத்தனுடைய பெட்டியை திறக்கிறதுக்கு நாம் இந்த சாவியை யூஸ் பண்ணுறோம். இப்போ பிரச்சனை என்னென்னா, பெட்டி திறக்காது. ஏன்னா இது என்னுடைய மனதிற்கான சாவி, என்னுடைய மனம்கு கூடிய பெட்டிக்குண்டான சாவி. அப்போ என்ன ஆகுறதுன்னா, நான் தான் என்னுடைய பெட்டிக்குண்டான சாவியை அந்த பெட்டிக்குள்ளே தான் நான் யூஸ் பண்ண முடியும். இந்த சாவியை வச்சு நான் மற்றவர்களுடைய பெட்டியை நான் எப்படி திறக்க முடியும் இல்லையா? இங்கே அப்படி தான் மேனுஃபேக்சரிங் பண்ணி வச்சுருக்கு. ஆனால் நாம் இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்குறோன்னா அதில் பிரயத்தனப்பட்டுக்கிட்டு உட்காந்துருக்குறோம். இதை சுட்டி காட்டுறார். அப்போ என்ன ஆகுறதுன்னா, அந்த கரணங்களான மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்ங்க கூடிய இந்த நான்கையும் அறிந்தவனுக்கு அறிவு பிரகாசிக்கிறது. இப்படி யாருக்கு அறிவு அந்த பிரகாசிக்கிறதோ அவனே தான் முமுட்சு, அவனே தான் ஜிக்யாசு, அவனே தான் முக்திக்கு முயற்சி செய்து முடிவில் அந்த விடுதலை பெயரை அடைகிறான்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. இதுக்கு அடுத்தது காரண காரியங்களை பற்றி கேட்டான் இல்லையா? இப்போ என்னென்னா, அதே மாதிரி குணபேதங்களை வச்சும் கேட்டிருக்கான். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஞானிகளினுடைய குணங்களிலும் செயல்களிலும் வித்தியாசம் இருக்குது. ஞானிகள் எல்லோரும் ஒன்று போல இருக்கவே மாட்டாங்க பார்க்கவா. ஆனால் இவர்களிடம் ஞானத்தில் பேதமே கிடையாது. ஆனால் நாம் என்ன பண்ணிகிட்ருக்குறோம்னா, செய்யக்கூடிய செயலை வைத்து ஒருவரை நாம் எடை போட்டு பழகியே வந்த காரணத்தினால நாம் என்ன பண்ணுறோன்னா, நம்மளுடைய குருநாதரையும் நாம் அப்படி தான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறோம். நாம் என்ன வேலைக்கு வந்திருக்கிறோமோ வந்த வேலையை தான் நாம் பார்க்கணுமே தவிர, அந்த இடத்துல வேடிக்கையை பார்த்து மட்டும் நம்மளுக்கு என்ன ஆக போகிறது இல்லையா? டைம் வேஸ்ட். அப்போ அவருடைய உபதேசங்கள் ஏதாவது நம்மளுக்கு ஏறுமா? ஏறாது, பயன் இருக்காது. உதாரணத்துக்கு இப்போ சிவராத்திரி வருது. அப்போ எல்லாருமே என்ன ஆசைப்படுவாங்க? சிவனுடைய பெருமைகள், லீலைகள் அப்படிங்கிற மாதிரியான கேட்கணும்னு ஆசைப்படுவாங்க, தியானம் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க, முதல்ல முழிச்சிருக்கணும்னு ஆசைப்படுவாங்க, அப்புறம் எப்படியாவது பொழுத போக்கணுமேன்னு சொல்லிட்டு அதுக்கும் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. இப்படி பல பேர் பலவிதமான மனப்பக்குவங்களோட அவரவர்களினுடைய மனப்பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் என்னென்ன செய்யணுங்கிறத டிசைட் பண்ணுறாங்க. இப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்க, கோவிலில் போய் இறைவனை தியானம் பண்ணி அப்படியே நம்ம உட்காந்துக்கணும்னு சொல்லிட்டு போவாங்க. இப்படி பல பேர் பலவிதமான எண்ணங்களோட போகிறாங்க. ஆனால் போகிறவங்க அங்கே போகக்கூடிய வழிகளில் திருவிழா கடைகள் மாதிரி அங்கே கடைகள் எல்லாமே போட்டிருக்கிறது. ஆர்கெஸ்ட்ரா இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள், பக்தர்கள் யாரும் தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சிகள் எல்லாம் வச்சுருக்குறாங்க. நடனம் இல்லையா இந்த மாதிரி, அல்லது நாடகம் இந்த மாதிரி, அல்லது சொற்பொழிவு இந்த மாதிரி இப்படி எல்லாம் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்குவோம். என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நேரம் சாமி முன்னாடி போயிட்டு உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறமா எல்லோரும் இங்கே வந்து உட்காந்துருவாங்க. ஏன், இறைவனைத்தானே வேணும்னு சொல்லிட்டு போனாங்க. அப்போ அங்கேயே போய் உட்காந்துக்கலாம் இல்லையா? அப்போ மனம் ஏன் பொழுதுபோக்கு நிகழ்வுகளுக்கு ஏன் ஆசைப்படுகிறது? இப்போ போனது இறைவனை தரிசனம் பண்ணணும், நான் இங்கேயே உட்காந்துருக்கணும் இந்த மாதிரி. அப்போ காரணம் அதுவாட்டு இருந்தால் அப்போ நான் என்ன பண்ணியிருக்கணும்? அங்கே எது எனக்கு தேவையோ தேவையானதை தேடி போனோம் இல்லையா? ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோம்னா, இங்கே வேடிக்கை பார்க்க உட்காந்துடுறோம். இந்த வேடிக்கை பார்க்கறதுனால என்ன ஆகுறது, நேரம் போனது அங்கே தெரியல, நேரம் போயிடும். ஆனால் இதில் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? என்ன கெயின் இருக்குது இதில்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ இறைவனையும் தரிசனம் பண்ண முடியலை, அங்கேயும் போனால் அங்கேயும் கஷ்டம், இங்கே வந்தால் இங்கேயும் விட முடியலை. ஆக இரண்டுக்கும் இடையில் எப்படி அல்லாடிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்போது நாம் என்ன பண்ணுறோன்னா, ஞானிகள் எல்லாரும் ஒன்று போல இருக்கிறது இல்லைன்னா இவன் மனதில் ஞானிகள்னு உண்டுமானா எவர்கள் இந்தந்த மாதிரியாட்டு இருக்கணுங்கக்கூடிய கற்பனைகளை வைத்திருக்கிறான். அப்படி இந்த கற்பனைகளோடவேயே இருக்கிறதுனால அந்த கற்பனைகளை வைத்தே அவன் ஞானிகளை அவனுடைய கற்பனைக்கு தகுந்த மாதிரி ஒப்பிட்டு பார்க்குறான். இப்படி ஒப்பிட்டு பார்க்கறதுனால என்ன ஆகுறதுன்னா, அவர்கள் சொல்லக்கூடிய தத்துவ விஷயங்கள் இவனுக்கு மண்டையில் ஏறாது. இவன் அங்கே வந்திருக்கிறது குருவை பார்க்குறான், ஆனால் குருவை பார்க்க இவன் வரவில்லை. அதுதான் உண்மை. ஏன்னா குருவை பார்க்குறான், ஆனால் எப்படி பார்க்குறான், அவர் செய்யக்கூடிய செயல்கள், அவருடைய பரிமாற்றங்கள், அவருடைய நடைமுறை பாவனைகளை விமர்சிக்கக்கூடியவனாட்டு பார்க்குறான். அந்த அட்மாஸ்பியர், அவர் இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரி எல்லாமே ஒப்பிட்டு பார்க்குறானே தவிர, அந்த ஞான பொக்கிஷத்தை உள்வாங்கிக்கக்கூடிய திறன் இவன்கிட்டக்க வராது. ஆனால் இவர்கள் கிட்டக்க ஞானத்தில் எந்த விதமான பேதமும் கிடையாது. அப்போ ஞானிகள் எல்லாரும் ஒன்று போலவையே இல்லை. இவர்களினுடைய செயல்முறைகளில் பேதம் இருந்தாலும் அதற்கு காரணம் அவர்களிடம் உள்ள மனப்பதிவுகள், அதாவது அவர்களினுடைய சம்ஸ்காரங்களின் காரணமாகத்தான் இந்த பேதமைகளை பார்க்க முடியும். இப்போ படைக்கும் கடவுளை எடுத்துக்கிட்டோன்னா, பிரம்மா, விஷ்ணு, சிவன் எடுத்துக்கிட்டோன்னா, இந்த மூணு பேருமே என்ன பண்ணுறாங்க, படைத்தல், காத்தல், அழித்தல்ங்கக்கூடிய தொழில்களை செய்கிறார்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த மூவருமே என்னாகிறதுனா, அவரவர்களினுடைய மனப்பதிவுகளுக்கு ஏற்றவாறு அவர்களினுடைய செயல்கள் இருக்கிறது. ஆனால் இந்த மூணு பேருமே மகா ஞானிகள். அப்போ அவர்களுடைய ஞானம் களங்கமே இல்லாத சுத்த ஞானம்தான். இவர்களினுடைய சம்ஸ்கார பதிவுகளிலிருந்து உண்டாகக்கூடிய இவர்களினுடைய செயல்களுக்கு தகுந்தவாறு இவர்களும் மாறுபட்டு அங்கே காணப்படுகிறார்கள். அப்போ என்னாகிறதுனா, ஞானிகள் உடலால் கருப்போ சிவப்போ, செயலால் சிறப்போ தாழ்வோ, அதெல்லாம் அவரவர்களினுடைய பதிவுகளினுடைய வெளிப்பாடு. ஆனால் அவர்களினுடைய செயல்களில் எந்த விதமான அபிமானமும் இருக்கிறதில்ல, ஞானத்தில் பேதமும் இருக்கிறதில்ல. அதனால் அவர்களை ஜீவன் முக்தர்கள்னு சாஸ்திரங்கள் போற்றுகிறது. இப்போ இது அவ்வளவுமேயே சொல்லி கொடுத்தவர் இனிமேல் தன்னை பற்றியும் சொல்கிறார். அத்திரியின் புதல்வர்களான எங்களில் நான் வர்ணாசிரம தர்மங்களையும் அனைத்து சடங்கு சம்பிரதாயங்களையும் துறந்தவனாகவும் இருக்கிறேன். என்னோடு கூடி இருக்கக்கூடிய மற்ற ரிஷிகள், என்னோடு வந்த ரிஷிகள் இருக்கிறார்களே, அவர்களில் துர்வாசர் கோபக்காரராட் இருக்கார். சந்திரன் மிகுந்த ஆசை உள்ளவனாக இருக்கிறான். வசிஷ்டரை எடுத்துக்கிட்டோம்னா, மதச்சடங்குகளில் மகத்தான திறமை வாய்ந்தவராக இருக்கிறார். சனகாதி முனிவர்களோ முற்றிலும் அனைத்தையும் திறந்த சந்நியாசிகளாக இருக்கிறார்கள். நாரதர் பக்தியில் மூழ்கியவராக இருக்கிறார். சுக்கராச்சாரியார் அசுரர்களுக்கு குருவாக இருக்கிறார். பிரகஸ்பதி தேவர்களுக்கு குருவாக இருக்கிறார். வியாசருங்கிறது வேதத்தை தொகுத்தவராக இருக்கிறார். ஜனகர் அரசராக இருக்கிறார். ஜடபரதர் தியாக சிந்தனை உடையவராக இருக்கிறார். இப்படி எல்லாம் இருக்கிறது எல்லாத்தையும் நீ கவனிச்சுப்பாரு. ஏன்னா இவர்கள் எல்லோருமே ஞானிகள் தான். ஆனால் இவர்களிடம் காணப்படுகின்ற மாற்றங்கள் எல்லாம் அவரவர்களினுடைய கர்ம வாசனைகள். அப்போ ஒருவரை மாதிரி மற்றொருவர் இல்லை. அவர்கள் சுபாவத்தினால மாறுபட்டு காணப்படுகிறார்கள். ஆனால் இவர்கள் செய்யக்கூடிய செயல்களில் எதுலேயுமே அபிமானம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அப்போது இந்த மாதிரியானவங்களை பார்க்குறவனுடைய பார்வையில் தான் இருக்கு கோளாறு. அப்போ இந்த ஞானி நல்லவன், அந்த ஞானி கெட்டவன், இவன் உயர்ந்த சிந்தனைகளை உடையவன், அவன் தாழ்ந்த சிந்தனைகளை உடையவன்கூடிய விமர்சனங்களை யார் வைக்கிறா? பார்க்குறவன் தான். அந்த விஷயத்தை யார் பார்க்குறாங்களோ பார்க்குறவங்க தான் சொல்கிறாங்க. அப்போ இங்கே பார்ப்பவன் என்னுடைய மனதை பொறுத்து தான் அவன் நல்லவன் தீயவன் சொல்கிறோமே தவிர, அதாவது மற்றபடி இங்கே வேறு என்ன சொல்ல முடியும் இல்லையா? அப்போது ஒரு கண்ணாடி முன்னாடி நாம் நிற்கிறோம். அந்த கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம முறைச்சி பார்த்தோன்னாக்கா அந்த கண்ணாடியில் உள்ள பிம்பமும் நம்மளை முறைக்கிற மாதிரி தான் தெரியும். இதே இதை நாம் சிரித்தோம்னா அந்த கண்ணாடியில் உள்ள பிம்பமும் நம்ம பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே மனம் எப்படி இருக்கிறதோ அப்படியே தான் இந்த உலகமும் பிரதிபலிக்கிறது. ஞானிகள் பொதுவாக தூய மனதை கொண்டவர்களாக இருக்கிறதுனால, அவர்கள் ஆத்மாவில் லயமடைந்து இருக்கிறதுனால, இவர்களினுடைய மனசில் எந்த விதமான பதிவுகளும் அங்கே ஒட்டாது. தற்போதைய மாறுபட்ட குணங்களுக்கு காரணம் இவர்களினுடைய முற்பிறவி பதிவுகளில் உண்டான வாசனைகள் தான் இவர்களுக்கு காரணமே தவிர வேற எதுவும் காரணம் இல்லை. அப்போ இந்த அநேக நற்பதிவுகளின் தாரதமியத்துக்கு ஏற்றபடி தான் இவர்களினுடைய தகுதி நிலை மாறுபட்டு காணப்படுகிறது. அந்த காட்சியில் தோன்றக்கூடிய நன்மைகள் தீமைகள் எல்லாமே பார்ப்பவனின் பார்வையில் உள்ளதே தவிர ஞானிகளினுடைய செயலில் இங்கே எதுவுமே இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படிப்பட்ட ஞானிகள் எல்லாருமே தாங்கள் எடுத்து வந்திருக்கக்கூடிய இந்த மனித பிறவியோடு வந்த நோக்கத்தை முடித்து கொண்டு இனி உடல் எடுக்க போவது இல்லை. ஏன்னா இந்த பிறவியிலேயே எல்லா சித்தப்பதிவுகளும் அவர்கள் குடோனில் இருக்கக்கூடிய மொத்த தீமையே இங்கே கரைச்சிடுறாங்க. அங்கே எம்டி குடோநாட்டு இருக்குது. அப்போ இங்கே எம்டி குடோநாட்டு இருக்கிறதுனால அங்கே பிறப்பதற்கு காரணம் இல்லை. முதல்ல ஆசைகள் தான் காரணம். அந்த ஆசைகள் வாசனையாக விருத்தியாட்டு அங்கே குடோனில் சேமிக்கப்பட்டு இருக்கிறது இல்லையா. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குடோனை எம்டி பண்ணிடுறாங்க. அப்போ அந்த குடோனில் இருக்கிறத காலி பண்ணியாச்சுன்னு உண்டுமானால் திருப்பியும் அங்கே பிறக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்குது? காரணம் இல்லை. அப்போ சித்தத்தினுடைய பதிவுகள் தான் பிறப்புக்கு காரணங்கிறது சுற்றமாக மாட்டி சொல்லப்படுகிறது. அப்போ சித்தத்தினுடைய பதிவுகளில் இவங்க நீக்கிடுறாங்க, வாழும் காலத்திலவையே முடிச்சுக்கிறாங்க. அப்போ எல்லா உயிர்களுக்கும் ஆதாரமாட்டு இருக்கக்கூடிய அந்தர்யாமியோடு அவர்கள் ஐக்கியமாகி விடுகிறார்கள். இவர்கள் பிறப்பு இறப்பை வென்றவர்களாக ஆகிவிடுகிறார்கள். இது அவ்வளவு தீமையே சொன்ன தத்தாத்திரேயர் என்ன பண்ணுறாருன்னா, இதுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்குது. இவர்களினுடைய வெவ்வேறான செயல்களை பார்க்கும் பொழுது இதில் பொதிந்திருக்கக்கூடிய ஒரு ரகசியத்தையும் நான் சொல்லுகிறேன். அந்த ரகசியத்தை கவனமாட்டு கேள்னு சொல்லி அந்த ரகசியத்தை பற்றி சொல்ல போகிறார். அந்த ரகசியம் என்ன அப்படிங்கிறத நாம் இனி அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் பார்க்கலாம். ஹரி ஓம், நன்றி.